garu avijita birgura mantram
garu mantri tumani adhikarana matya garu vijidasa rajapaksa methi tuma 22 වෙනි සංශෝධන පනත අද සම්මත කර ගැනීම සඳහා එතුමා උදේම අදහස් දක්වමින් ඉතා පළදායි අදහස් රාශියක් ඉදිරිපත් කළා. අපි දන්නවා ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව මේ 22 වෙනි වතාවට නැත්නම් 21 වෙනි වතාවට තමයි සංශෝධනය වෙන්නේ. රටක ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව ජනතා පරමාධිපත්‍ය තහවුරු වන මූලික නීති සංග්‍රහය. එතකොට රටේ මූලික නීතිය තමයි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව. දැන් ඕනෑම රටක් ප්‍රජාතන්ත්‍රවාදයට මුල් තැන දෙනවා නම් පරමාධිපත්‍ය බලය තියෙන ජනතාව. ඒ පරමාධිපත්‍ය බලය ක්‍රියාත්මක කිරීම සඳහා මේ රටේ ප්‍රධාන ආයතන තුනක් තියෙනවා, අධිකරණය, ව්‍යවස්ථාදායක, විධායක. මේ ආයතන තුන හලහ තමයි ජනතාවගේ පරමාධිපත්‍ය ක්‍රියාත්මක වෙන්නේ. එනිසා ජනතාව තමයි උත්තරීතර. එනිසා ජනතාවගේ යහපත වෙනුවෙන්, මේ රටේ යහපත වෙනුවෙන් තමයි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව තියෙන්නේ. එතකොට මේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව දැන් මේ 21 වෙනි සංශෝධනය. එතකොට මේ වෙනකොට 20 වතාවක් සංශෝධනය වෙලා තියෙනවා. ඕනෑම ව්‍යවස්ථාවක්, ඕනෑම නීතියක්, ඕනෑම ප්‍රතිපත්තියක් රටේ ජනතාවගේ යහපත වෙනුවෙන්, රටේ ජනතාවගේ අවශ්‍යතාවයන් වෙනුවෙන් සංශෝධනය වෙන්නු. හැබැයි එහෙමද ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව සංශෝධනය වුණේ? 1978 ජේ.ආර්. ජයවර්ධන ජනාධිපතිතුමා විධායක ජනාධිපති ක්‍රමයේ සහිත මේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව සම්මත කරගත්තා. 1994 වෙනකොට මේක මං හිතන්නේ 16 වතාවක් සංශෝධනය වුණා. සමහරලාට රටේ ඇඳිර නීතිය දාගෙන 13 වෙනි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව සංශෝධනය කරා පළාත් සභාව නැත්තම් බලය විමධ්‍යගත කිරීම සඳහා. වර්තමානයේ වෙනකොට 20 වතාවක් සංශෝධනය වෙලා 21 වෙනි සංශෝධනය ඉදිරිපත් වුණත් මේ 22 සංශෝධනය තමයි ඉදිරිපත් වෙන්නේ. ඉතින් මේකට මූලික මැදිහත් වීමක් වුණා අපේ ආචාර්ය විජේදාස රාජපක්ෂ අධිකරණ අමාත්‍යතුමා. මම හිතනවා අපේ පාර්ලිමේන්තුවේ ඉන්නවා 225ක්. අද දවසේ මේක පළදායි වාද විවාද කරලා අදහස් දක්වලා, මේක පළදායි අදහස් යෝජනා දක්වලා මේකට බොහෝ අදහස් ඉදිරිපත් කරන්න තිබුණා. හැබැයි අපි දැක්ක සමහර මන්ත්‍රීවරු වෛරය, ද්වේෂය වපුරමින් ජනතාව උසිගස්වන, ඒ වගේම ප්‍රචණ්ඩත්වයට පොළඹවන අදහස් මේ පාර්ලිමේන්තුව තුලත් ප්‍රකාශ කරලා අවසානයේ කිව්වේ මේ ව්‍යවස්ථාව සම්මත කරගන්න උදව් කරන්න නෙමෙයි, අරගලයට ජය වේවා කියලා. එතකොට මේ අරගලය තුල මේ හැම දෙයක්ම අරගලයට යට කරන්න දෙන්න බෑ. අපිට අවශ්‍යයි, අපි දැන් අපි ශ්‍රී ලංකා පොදුජන පෙරමුණ විදිහට අපි සූදානම් විශේෂයෙන්ම මේ ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය පිළිබඳව සාධිනීව සුභවාදීව කටයුතු කරා. ඉතින් අපි දකිනවා යහපාලන ආණ්ඩුව කාලේ 19 වෙනි ව්‍යවස්ථා සංශෝධනය ගෙනාවා. ඒකදී හිටපු ජනාධිපතිතුමා සඳහන් කරේ මේ ව්‍යවස්ථා සංශෝධනයත් එක්ක මැතිවරණ සංශෝධනය, මැතිවරණ ක්‍රමයේ සංශෝධනයකුත් ඇති කරනවා කියලා. අපි දන්නවා වර්තමානයේ මැතිවරණ ක්‍රමය ගත්තම බරපතල චෝදනා තියෙනවා, විශාල මුදලක් වැය වෙනවා, වංචා දූෂණ සිද්ධ වෙනවා, මේක රටේ සම්පත් නාස්ති වෙනවා. හැබැයි වියදම් අඩු කරන, අපේක්ෂකයන්ට සහනයක් වන විදිහට, ආදර්ශමත් විදිහට මැතිවරණ ක්‍රමයක් ගේන්නට අවශ්‍යයි. විශේෂයෙන් මතක් කරන්නට ඕන ශ්‍රේෂ්ඨාධිකරණය නිර්දේශ කළා තියෙනවා ජනමත විචාරණයකට එළඹිය යුතු බවට දන්වා ඇති වගන්ති සංශෝධනය කරලා තමයි මේ 22 වෙනි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය කරන්න ඕනි කියලා. මේකේ තියෙනවා සාධනීය කාරණා, අපි දන්නවා කවුරු කොහොම මේ ව්‍යවස්ථා සංශෝධනය දිහා බැලුවොත් කොමිෂන් සභා, විශේෂයෙන්ම අධිකරණ සේවා කොමිෂන් සභාව, මැතිවරණ කොමිෂන් සභාව, විගණන කොමිෂන් සභාව, ප්‍රසම්පාදන කොමිෂන් සභාව, අල්ලස් දූෂණ කොමිෂන් සභාව, ඒ වගේම ව්‍යවස්ථාදායක සභාව, මේවා සාධනීය දේවල්. හැබැයි ඉතින් මේ වගේ වුණත් අපි දන්නවා යහපාලන කාලේ මේ කොමිෂන් සභාවලට පත් කරපු සභාපතිවරු ගැන යම් යම් චෝදනා තිබුණා, ඇඟිලි දික් කර ගැනීම තිබුණා. හැබැයි ඒවා පිළිබඳවත් පසුබිමරමක් කරගන්න පුළුවන් විදිහට ස්වාධීන පුද්ගලයෝ, අපි දන්නවා ස්වාධීන කියලා කෙනෙක් නෑ, ඕනෑම කෙනෙක් තුළ දේශපාලන මතවාදයක් තියෙනවා. සමහරට ඒ දේශපාලන මතවාදය පුද්ගල බද්ධ සාධකයක් බවට පත්වලා සමහර තීන්දුව තීරණ ගන්න වෙනවා. එතකොට මේ සියලුම කොමිෂන් සභා පිහිටවුවට පස්සේ කොමිෂන් සභාව තුළින් රටේ ජනතාවට සේවාවක් වෙන්න රටේ ජනතාවගේ අවශ්‍යතාවයන් වෙනුවෙන් ඒවට ගැළපෙන විදිහට සේවාවක් ඉෂ්ට කිරීම තමයි බලාපොරොත්තු වෙන්නේ. විජේජම රාජ්‍ය සේවා කොමිෂන් සභාව ගත්තොත් ඒක ශක්තිමත් කරන්නට ඕන. කාර්යක්ෂම සේවාවක් ජනතාවට ලබලා දෙන්න ඕන. මේවා ප්‍රජාතන්ත්‍රවාදී විදිහට ස්වාධීනව කටයුතු කරන්න ඕන. ඉතින් මේක තමයි අරමුණ වෙන්නේ. ඉතින් මේ අරමුණු සාක්ෂාත් කරගන්න අපිට පුළුවන් වෙයි කියලා අපි විශ්වාස කරනවා මේ 22 වෙනි සංශෝධනය සම්මත කරගත්තොත්. ඒකම විශේෂයෙන්ම විපක්ෂය වටිනා අදහස් රාශියක් ඉදිරිපත් කරා. ඒ වගේම චෝදනා ගණනාවකුත් ඉදිරිපත් කරා. විශේෂයෙන් මතක් කරන්නට ඕන අපි ඒකාධිපති විදියට රටපාලනය කරපු රාජ්‍ය නායකයෝ නායකයෝ හිටිය අපි දැක්කා. සමහර මහජන ඡන්දෙන් තේරිපත් වෙලා ඉන්න හිටපු මන්ත්‍රීවරුන්ට දින රහිත ඉල්ලාසීමේ ලිපි අරගෙන සාක්කුවේ දාගෙන තමයි ආණ්ඩුව පාලනය කළේ. ඉතින් එහෙම යුගයක් තිබුණා. ඒ විතරක් නෙමෙයි, විශේෂයෙන්ම මතක් කරන්නට ඕන 1983 මාර්තු මාසයේ 8 වෙනිදා ජාත්‍යන්තර කාන්තා දිනයක් දවසක හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරියක් වන විවියන් ගුණවර්ධන මැතිනිය ඒ කාන්තාවන් පිරිවරාගෙන පෙළපාලියකට අවහිර කරපු පොලිස් ස්ථානාධිපතිවරුකට විරුද්ධව මානව හිමිකම් නඩුවක් ගියාට පස්සේ ඒකේ තීන්දුව දුන්නා. මොකද ඒ පොලිස් ස්ථානාධිපතිවරයා වරදකාරයෙක් බවට පත් කරලා ඒ වගේම වන්දියකුත් ගෙවන්න. හැබැයි ඒ කාලේ රාජ්‍ය පාලකයෝ මොකද කරේ? ඒ වන්දිය රජයෙන් ගෙවලා ඒ ස්ථානාධිපතිවරයාට උසස් වීමක් දුන්නා. ඒ වගේම ස්ත්‍රී දූෂණයකට වරදිකාරයක් වුණු මැරේ නිදොස්කට නිදහස් කරලා දිවිනයට බලපාන විදියට සමාජාන විනිශ්චයකාර තනතුරක් දුන්නා. ඉතින් එහෙම පාලනයක් තිබුණා. ඉතින් ඒ නිසා අපි තවත් පාර්ශ්වයකට චෝදනා කරන්නට කලින් ඇඟිලි දික් කරන්නට කලින් තමන්ගේ පාර්ශ්වයටත් ඇඟිලි 4ක් දික් වෙනවා කියන එක අපි කල්පනා කරන්න ඕනේ. ඒ නිසා මේ වගේ අවස්ථාවක මං හිතන්නේ අපි කවුරුත් අදහස් චෝදනා දෙන්න ඕන මේ ව්‍යවස්ථා සංශෝධනය සම්මත කරගන්න සියලු දෙනා දිරිමත් කරලා සියලු දෙනාගේ සහයෝගය ලබාගෙන මේ කටයුතු කරන්න. විශේෂයෙන් මතක් කරන්නට ඕනේ අපිට ඇත්තටම අවශ්‍ය වෙලා තියෙන්නේ නවාණුකම ව්‍යවස්ථාවක්. මොකද ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිතුමත් එකඟ වුණා අලුත් ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවක් ලබලා දෙනවා කියලා. අපේ වීරසුමර මන්ත්‍රීතුමත් තවත් මන්ත්‍රීවරු ගණනාවක් ඔක සඳහන් කළා. ඇත්තටම ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාවක් අවශ්‍ය වෙනවා. එතුමා රොමේෂ්ද සිල්වා ජනාධිපති නීතිඥතුමාගේ ප්‍රධානත්වයෙන් කමිටුවක් පත් කරලා 50 කෙටුම්පතකු සකස් කරලා ඒක ජනාධිපතිතුමාට බාර දුන්නා මේ නව ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සම්මත කරගන්න. නමුත් ඒක ක්‍රියාත්මක කරන්න බැරි වුණා. අපි දන්නවා අපේ ආර්ථිකය කඩාවැටිලා දේශපාලන අර්බුද මති වෙලා කොවිඩ් වසංගතය ඇවිල්ලා මේ වගේ ප්‍රශ්න ගණනාවක් මතු වුණා. ඉතින් මේ නිසා මේ සමහර දේවල් ක්‍රියාත්මක කරන්න බැරි වුණා. හැබැයි විධායක ජනාධිපති විධායක බලතලත් අවශ්‍යයි රාජ්‍ය නායකයෙකුට. මොකද අපි දන්නවා 13 වෙනි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය අනුව බලේ විමධ්‍යගත කරනකොට පළාත් සභා ක්‍රමය ආරම්භ කරනකොට රට ඒකීයභාවය ආරක්ෂා කිරීම වෙනුවෙන් ජනාධිපතිතුමාගේ බලය අවශ්‍ය වෙනවා. ආණ්ඩුකාරතුමහරා ක්‍රියාත්මක කරන්න වෙන්නේ ඒ බලය. හැබැයි මේ බලය අත්නෝමතික විදියට පාවිච්චි කරන්න තියෙන ඒ අසීමිත බලතල ඉවත් කරන්න ඕනේ. ඉතින් මේ සංශෝධනය හරහා ජනාධිපතිතුමාගේ තියෙන යම් බලතල ප්‍රමාණයක් ව්‍යවස්ථාදායක සභාවට හිමි වෙනවා. ඒ වගේම කොමිෂන් සභා ගණනාවකටම මේ බලතල හිමි වෙනවා. එතකොට ජනාධිපතිතුමාගේ බලතල මේ කොමිෂන් සභා හරහා ක්‍රියාත්මක වෙනවා. අනිත් පැත්තෙන් ව්‍යවස්ථාදායක සභාව හරහා ක්‍රියාත්මක වෙනවා. හිටපු ජනාධිපතිතුමාගේ චෝදනාවක් තිබුණා ව්‍යවස්ථාදායක සභාව දේශපාලනීකරණය වුණා. ඒ වගේම කථානායකතුමාගේ බලයට ඒක නතු වුණා කියලා එතුමා සඳහන් කළා. ඉතින් අපි දන්නවා ව්‍යවස්ථාදායක සභාවට පත් වෙන පුද්ගලයෝ ස්වාධීනව කටයුතු කරන්න ඕනේ. ඒ ව්‍යවස්ථාදායක සභාවට පත් කරත් ඒ පත් කරන්නේ මේ රටේ ජනතාවගේ පරමාධිපත්‍ය බලය නියෝජනය කරන ව්‍යවස්ථාදායක සභාව තුළින් සාධාරණයක් ඉෂ්ට කරා. ඉතින් ඒ නිසා ඒ තනතුරු වලට පත් කරනකොටත් බොහොම ස්වාධීනව වියත් උගත් රට ගැන හිතන ප්‍රජාතන්ත්‍රවාදී ගැන හිතන මේ රට ගැන හිතන පිරිසක් පත් විය යුතු වෙනවා. ඉතින් ඒ පිළිබඳව පසුවිපරම් කිරීම සහ ඒ අයගේ කාර්යභාරය පිළිබඳව සොයලා බලන පසුවිපරම් කරන ක්‍රමයේදීකුත් ඉතාමත්ම අවශ්‍ය වෙනවා කියන කාරණය මේ මොහොතේ සඳහන් කරන්න ඕනේ. ඒ නිසා අපි විශේෂයෙන් මතක් කරන්නට ඕනේ මේ ව්‍යවස්ථා සංශෝධනය අනුමත කරනවා වගේම සම්මත කරනවා වගේම අපි මේ වෙලාවේ ව්‍යවස්ථාව 22 වෙනි ආණ්ඩුක්‍රමයේ ව්‍යවස්ථා සංශෝධනය සම්මත කළා කියලා මේ වර්තමානයේ පවතින ආර්ථික සමාජීය සංස්කෘතික දේශපාලන ගැටලුවලට විසඳුමක් වෙන්නේ නැහැ. ඒ නිසා අපිට අවශ්‍යයි මේ දේශපාලන අස්ථාවරත්වය මේ සමාජයේ ඉවත් කරලා මේ ආර්ථික අභියෝගවලට ආර්ථික ප්‍රශ්නවලට සමාජ අභියෝගවලට සමාජ ප්‍රශ්නවලට මුහුණ දෙන්න. ඒ සඳහා වර්තමාන ජනාධිපතිතුමා එතුමාට විවිධ ආකාරයෙන් චෝදනා ඉදිරිපත් කරත් මේ අර්බුදකාරී අවස්ථාවේදී එතුමා මේ අභියෝගය බාරගත්තා. එතුමා එක මන්ත්‍රීවරයෙක් විදියට පාර්ලිමේන්තුවට පත්වලා ඒත් අවුරුද්දක් ප්‍රමාද වෙලා තමයි ආවේ. මේ අර්බුදකාරී අවස්ථාවක විපක්ෂ නායකතුමා ඇතුළු යෝජනා කරපු සමහර අය මේක බාරගන්න ඉදිරිපත් වෙනකොට කොන්දේසි ඉදිරිපත් කරා. හැබැයි කොන්දේසි විරහිතව එතුමා ඉදිරිපත් වුණා. ඒකේ ප්‍රතිඵලයක් විදිහට වර්තමාන වෙනකොට එතුමා ජනාධිපතිවරයා විදිහට පත් කළා තියෙනවා. ඒ නිසා එතුමා මහජන ඡන්දයෙන් පත් නොවුණත් පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන්ගේ බහුතර ඡන්දයකින් එතුමා පත් වෙලා තියෙන්නේ. එතුමට පුළුවන් මං හිතන්නේ මේ අලුත් ව්‍යවස්ථාවක් ගේන්න මේ මැතිවරණ ක්‍රමය වෙනස් කරන්න. ඒ වගේම එතුමා සාධනීය විදිහට මේකට මැදිහත් වුණා. මේ 22 වෙනි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථාව සංශෝධනය සම්මත කරා. ඉතින් එතුමාට පුළුවන් වෙයි කියලා අපි හිතන එතුමා ලොකු උත්සාහයක් දරනවා. මේක ලේසි නෑ. බංකොලොත්තුන රටක් කියලා හඳුන්වන ආර්ථිකේ කඩාවැටුණු රටක් විදිහට හඳුන්වන සංචිත ටික පහළට වැටිලා තියෙන විදේශ විනිමය අර්බුදයකට මුහුණ දීලා තියෙන අපනයන ආදායම මේ වෙනකොට යම් ප්‍රමාණයකට ඉහළ නැංගත් ආනයන වීදම අඩු කරත් මේ රටේ නිෂ්පාදන ආර්ථිකයට යම් යම් බලපෑම් මෙල්ල වෙලා තියෙන මොහොතක මේ ආර්ථිකය ගොඩගන්න එතුමා විශාල උත්සාහයක් දරනවා. මේ වෙනකොට ජාත්‍යන්තර මුල් අරමුදල සාධනීය ප්‍රතිචාරයක් දක්වලා තියෙනවා. ඒ වගේම ජාත්‍යන්තර මූල්‍ය අරමුදල, ඒ වගේම ලෝක බැංකුව වාර්ෂික සැසියේදී ඒගොල්ලෝ හමුවන වාර්තාවක් නැත්නම් ඒ අය ඉදිරිපත් වෙලා තියෙන ඒ අය සඳහන් කළා තිබුණා ලබන අවුරුද්දේ රටවල් 50 ගණනක විශාල ආර්ථික අර්බුදයක් මතුවෙන්න ඉඩකඩ තියෙනවා. ලෝක ආර්ථික අවපාතයකට මුහුණ දීලා තියෙනවා. උද්ධමනය වැඩි වෙනවා ලෝකේ. ඒ වගේම බාණ්ඩ මිල ඉහළ යනවා. ජීවන වියදම දරා ගන්න බැරි වෙනවා මිනිසුන්ට. මිනිසුන්ට තෙල් ගෑස් ප්‍රශ්න මතුවලා තියෙනවා. යුක්‍රේන රුසියානු අර්බුදේ මේක තවත් තීව්‍ර කරලා තියෙනවා. ඒ නිසා හුදකලා වින රටක් නෙමේ අපේ රට. ඒ නිසා අපේ රටටත් මේකේ බලපෑම් වලින් මිදෙන්න බෑ. ඒ වගේ ලෝක සංවිධාන, ඒව ආධාර දෙන සංවිධාන, ජාත්‍යන්තර මූල්‍ය වර්ධන අරමුදල වැනි සංවිධානත් අපිට කියලා
තියෙනවා
අනාගතයට ඔබ බියකරුයි. ඒ නිසා අපි ඒකට සූදානම් වෙන්න ඕනේ. ඒ නිසා පාර්ලිමේන්තු ඉන්න 225ටම බොහෝ අය ඇඟිල්ල දික් කරා. ඉතින් අපි හිතනවා අපි සියලු දෙනා එකතු වෙලා මේ ආර්ථිකය ගොඩගන්න, මේ ජනතාව වෙනුවෙන්, මේ රටේ පුරවැසියන් වෙනුවෙන් අපි වඩා වැදගත් යෝජනාවලට සහාය දීලා ආණ්ඩුව ගෙන යන සාධනීය දේවල් වලට ප්‍රතිචාර දක්වන්න කියලා ඉල්ලීම කරමින් මේ 22 වෙනි ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය අපි සියලු දෙනා එකතු වෙලා සම්මත කරලා ප්‍රජාතන්ත්‍රවාදය ශක්තිමත් කරන්නට, මේ රටේ ජනතාවගේ යහපත වෙනුවෙන් කටයුතු කරන්නට සියලු දෙනාගේ සහයෝගය ලබලා දෙන්න කියන ඉල්ලීම කරමින් මගේ කතාව නිම කරන්න
බොහොම ස්තුතියි. බොහොම ස්තුතියි. කරු ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා.
ගෞරව தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய 22வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இன்றைய பிரேரணையின் பொழுது மிக முக்கியமாக காலை நேரம் எங்களுடைய கௌரவ அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச அவர்கள் திருத்தத்தை சமர்ப்பித்து உரையாற்றுகின்ற பொழுது சொன்னார், 78ஆம் ஆண்டிலே இந்த புதிய அரசியல் யாப்பு கொண்டு வரப்படுகின்ற பொழுது புதிய அரசியல் யாப்பினூடாக அந்த யாப்பை வரைவதிலே தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய மருமகன் ஏ ஜே வில்சன் அவர்கள் ஒரு பெரிய பங்கை ஆற்றியிருந்தார் என்ற செய்தியை அவர் இந்த இடத்திலே சொல்லியிருந்தார். இந்த இலங்கையிலே கொண்டுவரப்பட்ட இந்த 78ஆம் ஆண்டு குடியரசு அரசியல் யாப்பு என்பதுதான் இலங்கையில் ஒரு பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையிலே அழிவையும் இந்த நாட்டுக்கான ஒரு இரத்த கலரியையும் கொண்டு வந்த யாப்பு என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் சொன்னார், 80களிலே போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்று அவர் ஒரு போருக்கான அகிம்சை வழியிலே அறவழியிலே போராடிய தமிழ் மக்களை பார்த்து அவர் மிக மோசமான வார்த்தைகளை உதித்தார். அந்த காலத்திலே அவருடைய அந்த செயல்பாடுகள், அவர் எடுத்துக்கொண்ட அந்த வார்த்தைகள் இந்த நாட்டிலே ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கவில்லை. ஒரு முறை கொல்வினாடி சில்வா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், இரண்டு மொழியனில் ஒரு நாடு, ஒரு மொழியனில் இரண்டு நாடு என்று. அவர் குறிப்பிட்டது போல அந்த நேரமே அவருடைய அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை இந்த நாடு பண்டார் நாயக்காவில் இருந்து கை பின்பற்றி இருந்தால் இன்று சில வேளைகளில் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் எங்கேயோ வந்திருக்கும். இந்த திருத்தங்கள் அடிக்கடி கொண்டு வர வேண்டிய அவசியம் வந்திருக்காது. 78ஆம் ஆண்டில் ஒரு அரசியல் யாப்பு வந்த பிற்பாடு நீங்கள் எத்தனை திருத்தங்களை, 6வது திருத்தம், 7வது திருத்தம், 13வது திருத்தம், பிறகு 19வது திருத்தம், 18வது திருத்தம், இவ்வாறெல்லாம் பல திருத்தங்கள் வந்து இன்று 22வது திருத்தத்தை ஒரு அமைச்சர் கொண்டு வர வேண்டிய சூழ்நிலையை தந்திருக்கிறது என்றால், ஜே.ஆர். ஜெயவர்தன என்கின்ற அவருடைய அந்த மூளை, அவரிடம் இருந்த தந்திரோபாயம், அவர் இந்தியாவையும் புலிகளையும் மோதவிட்டு அவர் மலையிலே இருந்து ரசித்தவன் போல இருந்த ஒரு காலத்தை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். அது இந்தியாவும் புலிகளும் எவ்வாறு இந்த மண்ணிலே மோத வேண்டும் என்பதற்கான களம் அமைத்துக் கொடுத்தவரும் ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள். அவர் இந்த நாட்டினுடைய சரித்திரத்திலே இந்த நாட்டை ஒரு சரியான பாதையில் கொண்டு செல்ல முடியாமல் ஆணை பெண்ணாகவும் பெண்ணை ஆணாகவும் மாற்றுவதை தவிர மிகுதி அனைத்தையும் நான் இந்த அரசியல் ஜாப்புக்குள்ளால் கொண்டு வந்திருக்கிறேன் என்ற மமதையோடு சொன்ன ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவராக இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்களுடைய காலம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கடந்து இன்று அவருடைய கட்சியிலே ஒரு ஆசனத்தை கூட பெற முடியாமல் தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றம் வரவேண்டிய காலத்தை நாங்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 22வது திருத்தம் என்பது கூட இந்த நாட்டினுடைய மக்களுக்கு என்ன நன்மையை தரப்போகிறது? இன்று மலையகத்தில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்களாக வாழுகிற மக்களுடைய வாழ்க்கையில் அது என்ன மாற்றம்? வடக்கு கிழக்கிலே நீண்ட நெடும் போராட்டம், 80 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய உரிமைகளுக்காக போராடிய அந்த தமிழர்களுடைய அரசியல் தீர்வுக்கு இது என்ன முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறது? யாரோ ஒரு காகத்துக்கு அல்லது ஒரு அண்டங்காக்கா திரும்ப இந்த பாராளுமன்றத்திற்கு வரக்கூடாது என்பதற்காக நீங்கள் வெளிநாட்டில் இருந்து இருக்கின்ற டபுள் சிட்டிசன் பெற்றவர்கள் போட்டியிடக்கூடாது என்ற திருத்தத்தை கொண்டு வருகிறீர்கள். சரி, 4.5 ஆண்டுகள் என்பது இருந்த பொழுது பாராளுமன்றத்தை கலைக்கக்கூடாது என்று இருந்ததை இப்பொழுது 2.5 ஆண்டுகளாக சொல்லப்படுகிறது. ஏன் 19வது திருத்தத்தில் 4.5 ஆண்டுகள்? அதற்கு நாங்கள் ஆதரவாக வாக்களித்தோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் அந்த 19வது திருத்தத்துக்கு வாக்களித்தோம். இப்பொழுது ஏன் அதில் 2 ஆண்டுகள் வெட்டப்பட்டு 2.5 ஆண்டுகளாக அது மாற வேண்டும்? ஆகவே ஒவ்வொரு தலைவர்கள் வருகிற பொழுது ஒவ்வொரு சிங்கள தலைவர்களும் தனக்கான அடையாளங்களை நிறுவிக்கொள்வதற்கு அல்ல தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அரசியல் லாபம் கருதித்தான் இந்த திருத்தங்கள் வருகிறதே தவிர நாட்டு மக்கள் பற்றி யாரும் சிந்தித்ததாக நான் அறியவில்லை. குறிப்பாக கௌரவ அமைச்சரவர்களை நீங்கள் இருக்கிறீர்கள், ஏ.ஜே. வில்சன் அவர்கள் இந்த ஜாப்பை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தார். ஆனால் அதே ஏ.ஜே. வில்சன் ஒரு காலத்திலே இந்த நாட்டிலே தான் ஜே.ஆர். ஜெயவர்தனோடு சேர்ந்திருந்து செயல்பட்டதற்காக மனம் வருந்துகிறேன் என்று பக்கம் பக்கமாக ஒரு புத்தகத்தை எழுதினார். அதுதான் இந்த புத்தகம் பிரேக் ஆப் ஸ்ரீலங்கா. ஏ.ஜே. வில்சன் எழுதிய கடைசியாக பிரேக் ஆப் ஸ்ரீலங்கா என்கிற புத்தகத்தை நீங்கள், இதனை எந்த ஒரு சிங்கள தலைவரோ அல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற எந்த ஒரு புத்திஜீவி கூட இதுவரை இந்த புத்தகத்தை நிராகரிக்கவில்லை. இதிலே சொல்கிறார்கள், லலித் அத்துலத்மொழியோட தான் பேசுகின்ற பொழுது இந்த புத்தகத்தினுடைய 6வது அத்தியாயத்தை பாருங்கள். லலித் அத்துலத்மொழி சொல்கிறார், நாங்கள் ஒரு சட்டத்தை எங்களுக்கு சார்பாக கொண்டு வர வேண்டுமா? யாரையும் தலையிலே போட வேண்டுமா? அதற்காக நாங்கள் நீதிமன்றங்களை கூட எங்களுடைய பக்கத்துக்கு எடுக்கக்கூடிய வகையில் அல்லது நீதவானுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்து தீர்ப்பை சொல்லக்கூடிய வகையிலே செய்வோம் என்று பிரேக் ஆப் ஸ்ரீலங்காவில் ஏ.ஜே. வில்சன் 6வது அத்தியாயத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே இந்த நாட்டினுடைய சட்டமும் நீதிமன்றமும் நியாயமும் எங்கே இருக்கிறது? யாப்பை எழுதிய வில்சன் இல்லாமல் போய்விட்டார். யாப்பை கொண்டு வந்த ஜே.ஆர். ஜெயவர்தன உயிரோடு இல்லை. அவர் மரணப்படுக்கையிலே கிடக்கிற பொழுது 95வது ஆண்டு நான் நினைக்கிறேன் ஆவணி மாதம் அந்த அளவிலே ஒரு சண்டே டைம்ஸ் பத்திரிகையுடைய நிருபர் அவரிடம் கேட்டார், இந்த நாட்டிலே இவ்வளவு தூரம் புரையோடி போயிருக்கிற இனப்பிரச்சனை உங்களுடைய காலத்திலே தீர்த்திருக்க முடியும், உங்களிடம் அறுதி பெரும்பான்மை இருந்தது, நீங்கள் சர்வ வல்லமை பொருந்திய ஜனாதிபதியாக இருந்தீர்கள், ஏன் இதற்கான தீர்வாக நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் இந்த இலங்கையினுடைய மக்களுடைய அரசியலுக்கான ஒரு தீர்வாக சமஷ்டிதான் பொருத்தமானது என்று கருதுகிறேன். இதே அந்த பத்திரிகை அந்த 95வது ஆண்டு ஆவணி மாதம் மட்டுமே அதனை பிரசுரித்திருந்தது. ஆகவே தயவு செய்து இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுடைய மனங்களை புரியுங்கள், மக்களிடம் என்ன இருக்கிறது என்று பாருங்கள். இன்று நீங்கள் பொருட்களுடைய விலைகளை குறைப்பதாக சில செய்திகள் வருகின்றன. ஆனால் மலையகத்தில் இருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் ஒரு நாள் சம்பளம் என்ன, எத்தனை வருடங்களாக அவர்கள் கேட்கிறார்கள், எத்தனை வருடங்களாக அந்த 600 ரூபாயில் இருந்து தங்களுடைய சம்பளத்தை கூட்டுங்கள் என்று கேட்கிறார்கள். இந்த உலகத்திலே மிக நாகரிகமற்ற நாகரிகமே இல்லாத ஒரு நாடாக இந்த நாடு 7 பேர்ச் காணி, இவ்வளவு பெரிய பரந்து விரிந்த இலங்கையிலே மலையக பிரதேசத்திலே 7 பேர்ச் காணி, ஒரு டாய்லெட் கட்ட முடியாது, ஒரு ஒழுங்கான கிச்சன் கட்ட முடியாது, 5 பேர் கொண்ட குடும்பம் வாழ முடியாதவாறு கொழும்பை விட மிக மோசமான இடப்பரப்பை கொடுத்து அந்த மக்களை ஏமாத்தி இருக்கிறதும் இந்த நாடு தானே. ஏன் அந்த மக்களுக்காக உங்களால் ஒரு சரியான முறையிலே அவர்களுக்கு ஒரு 1 ஏக்கர் காணி வழங்குங்கள். அவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை நிமித்துவார்கள். பல்லாண்டு காலமாக 200 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாய உற்பத்தியிலே ஈடுபட்ட அந்த மக்களிடம் இருக்கிற வினைத்திறன், அவர்களிடம் இருக்கிற விவசாய உற்பத்தி சம்பந்தமான ஆற்றல் அதனை இந்த நாடு பயன்படுத்த வேண்டுமென்றால் உங்களுடைய பொருளாதார கஷ்டம் நீங்க வேண்டுமென்றால் மரக்கறி உற்பத்தியில் பொருள் உற்பத்தியில் அந்த மக்களுடைய ஆற்றலை பயன்படுத்த அவர்களுக்கு காணிகளை பகிர்ந்தளியுங்கள். அதை செய்வதற்கு உங்களுடைய இனவாதம் விடாது, பௌத்த மதவாதம் விடாது. இவையெல்லாம் அடிப்படையிலே நீங்கள் வைத்துக் கொண்டுதான் திருத்தங்களை கொண்டு வருகிறீர்கள் என்றால் சில பேருடைய இருப்புகளுக்காகவும் சில பேரை நீங்கள் வெளியிலே தள்ளுவதற்காகவும். இது ஒரு நாகரிகமான அரசாங்கத்திற்கோ அல்ல இந்த நாட்டிலே ஒரு நிலையான அரசு ஆட்சியை நடைமுறைப்படுத்துவதற்கோ பொருத்தமானதாக இது அமையப்போவதில்லை. கௌரவ அமைச்சர் அவர்களே, கௌரவ தலைமைதாங்கும் உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டிலே மிக பிரதானமாக இந்த பொருளாதார பிரச்சனை வந்தபொழுது கூட என்ன அடிப்படை காரணம்? ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு பெரிய போர் நடைபெற்றது. இந்த போரில் யார் பாதிக்கப்பட்டார்கள், எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள்? அந்த போர் நடந்து முடிந்திருக்கிறது, முடிந்து என்று 12 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. இந்த நாடு அந்த போரின் முடிவுக்கு பிற்பாடு போருக்கான காரணத்தை அறிந்திருக்கிறதா? ஆனால் அந்த போர் நடைபெற்றதுக்கான அவருடைய கோரிக்கை என்ன, அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையாவது இந்த நாடு சிந்தித்திருக்கிறதா? அதற்காக இந்த நாட்டிலே ஏதாவது ஒரு சிங்கள தலைவர் முயற்சி எடுத்திருக்கிறாரா? ஆனால் இன்று வரை மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்ற அரசியல் தலைவர்கள், நீங்கள் உங்களுடைய இருப்புகள் பற்றி சிந்திக்கிறீர்கள். மஹிந்த ராஜபக்சே அவர்கள் 2010 ஆண்டிலே மீண்டும் ஜனாதிபதியாக வருகிற பொழுது இந்த நாட்டிலே அவரை ஒரு அரசனாக பார்த்தார்கள். பெரிய வல்லமை பொருந்தியவராக இருந்தார். சிங்கள மக்கள் அவரை மிகவும் கட்டி தழுவினார்கள். அவர் உள்ள கோயில்கள் எல்லாம் சென்றார். அவருக்கு பின்னாலே ஒரு பெரிய சரித்திர ஆள் அணியே காத்திருந்தது. அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு மனம் இருந்திருந்தால் இன்றும் அவர் இந்த நாட்டுக்கு ஜனாதிபதியாக இருந்திருப்பார், இன்றும் அவர் இந்த நாட்டினுடைய தலைவராக இருந்திருப்பார். ஆனால் அவரிடம் இருந்த அந்த இனவாதமும் அவரிடம் இருந்த அந்த பௌத்த வாதமும் அவரால் இந்த நாட்டில் ஒரு தீர்வை கொடுக்க முடியவில்லை. இந்த நாட்டிலே நான் நினைக்கிறேன் ஜேஆருக்கு பிறகு அதிகமான ஒரு பலத்தோடும் அந்த மக்கள் ஆதரவோடும் இருந்த ஒரு தலைவராக மஹிந்த ராஜபக்சே இந்த நாட்டில் இருந்தார். அவராலேயே செய்ய முடியவில்லை. அதற்கு பின்னர் வந்த மைத்ரிபால சிறிசேனே, ரணில் விக்ரமசிங்க கூட்டாக இருந்த காலத்தில் கூட நான் நினைக்கிறேன் எங்களுடைய அன்புக்குரிய முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மனோகணேசன் அவர்கள் இங்கே இருக்கிறார். 73 தடவைகள் இந்த பாராளுமன்றத்தை அரசியல் சாசன சபையாக மாற்றி அரசியல் குழு கூடியது. அப்பொழுது அவர் வெளிப்படையாக அண்ணன் மனோகணேசன் சொன்னார், இது எல்லாம் சந்தைக்கு வராது, இது நடக்காது, இவர்கள் ஏமாற்றுவார்கள். கூட்டத்திலே வந்த பிற்பாடும் மிகவும் தெளிவாக சொன்ன ஒரு மனிதனாக அவர் இன்றும் இருக்கிறார். அந்த 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 கூட்டத்திலே பங்கு பற்றி கொண்டே அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே நீங்கள் ஏமாற்றினீர்கள், தொடர்ந்து ஏமாற்றுகிறீர்கள். நான் இப்பொழுதும் நான் கேட்கிறேன் கௌரவ அமைச்சர் அவர்களை, திருத்தங்கள் அல்ல முக்கியம், இந்த நாட்டில் என்ன பிரச்சனை, அடிப்படையில் இருக்கிற பிரச்சனை என்ன, திறந்த மனதாக யோசியுங்கள். குருந்தூர் மலையில இப்பொழுதும் விகாரை அமைப்பதற்கு நீங்கள் ஆதிசிவன் கோயிலை அழித்து விட்டு அங்கே நீங்கள் விகாரை அமைப்பதற்கு நிற்கிறீர்கள். அதே போல நீங்கள் பார்க்கிற வடுக்குநாரி மலை என்பது ஒரு ஒரு சிவன் கோயில் இருந்த இடம், அந்த இடத்தை நீங்கள் புத்தவிகாரையாக மாற்றுகிறீர்கள். யாழ்ப்பாணத்தில் யாரும் ஒரு சிங்கள மகன் கூட வாழாத இடத்திலே அந்த இடத்தில் கூட நாவற்குழியிலே புத்தவிகாரை கட்டப்பட்டிருக்கிறது. மயிலட்டியிலே தனியாருடைய காணியில் வைபோசாக காணி பறிக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கிற இந்த நாட்டின் ராணுவ தளபதி சவீந்திர சில்வா தலைமையிலே போய் அங்கு ஒரு பௌத்த விகாரை பிரமாண்டமாக கட்டப்படுகிறது. சிங்கள மக்கள் இல்லாத இடத்தில் அல்லது சிங்கள மக்கள் வாழாத இடத்தில் ஏன் நீங்கள் பௌத்த விகாரைகளை கட்ட வேண்டும், பௌத்தர்கள் இல்லாத இடத்தில் ஏன் கட்ட வேண்டும்? சரி, நீங்கள் கேட்கிறீர்கள், கொழும்பில் இருக்கின்ற தமிழர்கள், வெள்ளவத்தையில இருக்கிறவர்கள், அம்பலப்பட்டியில இருக்கிறவர்கள் கோயில் கட்டி இருக்கிறார்கள் தானே, கோயிலை கும்பிடுகிறார்கள் தானே என்று கேட்கிறார்கள். இங்கே இருக்கின்ற மக்கள் நீண்ட காலமாக கருவாக்காடு, ஆட்டுப்பட்டி தெரு, வெள்ளவத்தை, கொட்டாஞ்சேனை, பம்பலப்பட்டி என்ற தமிழ் பெயர்களோடு ஒரு காலத்திலே கொழும்பு தமிழர்கள் இங்கே வாழ்ந்தார்கள். இந்தியாவில இருந்து வந்த தமிழர்கள் இங்கு நிலையாக வாழ்ந்தார்கள். மிகப்பெரிய வியாபாரிகள் இங்கே இருந்தார்கள். இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நிமித்துவதிலே கொழும்பினுடைய பொருளாதாரம் 1983 வரை மிக பலமானதாக இருந்தது. 83 லலித் அத்துலத்மரி, சிறில் மத்தியூ, பிரேமதாசா போன்றவர்களுடைய இனவாத ரீதியான இனப்படுகொலைக்கு பிற்பாடு அங்கு நடைபெற்ற அந்த இன ரீதியான படுகொலையின் ஊடாக அங்கு அழிக்கப்பட்ட பொருளாதாரத்தினுடைய தளம் அழிந்ததால் தான் இலங்கையினுடைய பொருளாதாரமும் ஆட்டங்காண முனைந்தது. அன்றே நீங்கள் இந்த விளையத்தை கையாளாமல் விட்டிருந்தால் தமிழர்கள் ஒரு மிகச்சிறந்த வியாபாரிகளாக இருந்தார்கள், தமிழர்கள் மொத்த வியாபாரிகளாக இருந்தார்கள், தமிழர்கள் மிகப்பெரிய அளவான நல்ல வியாபாரத்துறையை இந்த நாட்டுக்கு ஈட்டி தந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இனவாதமும் பௌத்தவாதமும் உங்களை விடவில்லை. சிறில் மத்தியுடன் இருந்த இனவாத வரி, லலித் அத்துலத்மோரிடம் இருந்த இனவாத வரி, காம்னி திசாநாயக்காவிடம் இருந்த இனவாத வரி, யாழ்ப்பாண நூலகத்தை கொளுத்தியது, பிரேமதாசாவிடம் இருந்த இனவாத வரி, இது கொழும்பில் இருந்த அரச உத்தியோகத்தர்கள், தமிழ் தலைவர்கள், அங்கிருந்த வியாபாரிகள் எல்லாம் அடியோடு புடுங்கி எறியப்பட்டார்கள். ஆகவேதான் நான் கேட்கிறேன் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நாங்கள்
திருத்தங்கள் ஜாதிவாதி ඒක මම ඉතාල පැහැදිලිව කියන්න ඕනේ. ඔබතුමා ඒක දැන් කියන්නේ කතාවේ ගාමිසයන් මැතුමා ජාතිවාදී කියන එක. ඒක මම කොහෙත්ම පිළිගන්නේ නැහැ. බුදුවායි කාලේ තවසන්.
අනේ ගෞරව තලම දාංග මුරුපිනවර්ගලේ, උංගලගේ තන්දේ ඉනවාදියாக இருக்கவில்லை என்றால் ஜாழ்பாண நூலகத்தை கொளுத்தி இருக்க மாட்டேன். நான் நினைக்கிறேன் ஜாழ்பாண நூலகத்தை எரித்ததினுலே பெரிய பங்கை வகித்தவர் உங்களுடைய தந்தை.
ஏகடன் கரு பந்திதுமா, ஏகடன் கரு மந்திதுமா உற்சாகமே.
நம்ம தலைமை தாங்க உறுப்பினர்களே, நீங்கள் என்ன பேச விடவும், நீங்கள் இந்த கதிரையில் இருந்தோண்டு விடுபடை
சொல்லக்கூடாது. மேகடு மட்டும் எழுதிண்டு பே முல்லாசனிட கௌர கிரிமே கதா கிரிமே மட்டும் எழுதிண்டு பே கரு மந்திதுமா ஏகடன் மட்டும் எழுதிண்டு.
சரி, அக்கிராசனத்தை பயன்படுத்தி மீண்டும் நீங்கள் இனவாதத்தை கொண்டு வரக்கூடாது. கௌரவ உறுப்பினர்களே, பௌத்தவாதத்தையும் இனவாதத்தையும் இந்த நாட்டில் இருக்கிற அக்கிராசனத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடாது.
என்னுடைய
நடந்த கருத்தை, இந்த நாட்டிலே நடைபெற்ற விடயத்தை சொல்லுகின்ற உரித்து எனக்கு உண்டு. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்கள் எத்தனை சட்டங்களை கொண்டு
வந்தீர்கள்,
இந்த நாட்டிலே இருந்த பல்வேறுபட்ட சட்டங்களையும் அரசியல் திருத்தங்களையும் நீங்கள் கொண்டு வந்ததன் ஊடாக நாட்டை உங்களால் முன்னேற்ற முடிந்ததா? இவ்வளவு காலத்தில் செய்ய முடிந்ததா? நாங்கள் உங்களை நம்பி நம்பி ஏமாந்த
காலம் என்னுடைய
நேரத்தை நீங்கள் எடுத்து விடுவீர்கள். தயவு செய்து நீங்கள் எனக்கு ஒரு 2 நிமிஷம் தர வேண்டும். நான் கேட்பது திருத்தங்கள் அல்ல, இந்த நாட்டினுடைய திருத்தங்கள் அல்ல முக்கியம், ஆனால் மக்களுடைய மனங்களை வெல்லுங்கள். இப்பொழுதும் நீங்கள் பழைய சிந்தனைகளில் இருந்து வருவதை விட அதிலேயே
நீங்கள்
புதிய சிந்தனைகளை உருவாக்குங்கள். அந்த புதிய நாட்டை கட்டி எழுப்புவதற்கான புதிய ஒரு அரசியல் ஜாப்பை கொண்டு வாருங்கள். அதற்கூடாக ஒரு அரசியல் தீர்வையுங்கள்.
சிங்களம்
அவருடைய நீங்கள் பொதுசன வாக்கெடுப்புக்கு விடுங்கள், அதனூடாக கொண்டு வாருங்கள் என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே வலியுறுத்துகிறோம். திருத்தங்கள் ஒரு காலமும் இந்த நாட்டை திருத்தாது என்பதுதான் என்னுடைய கூற்றாக கூறி நிறைவு செய்ய முடியும்.
கரு சபாநாயக புத்துமா கால்தம்பியமே,
கரு கதாநாயகத்துமணி, சபாவ எட்ட தினம் ஒக்டோபர் மாச சிக்வினி தின பிறவரும் நமயத்திய தக்குவா கால்தபியத்துவ யோஜனா,
கரு மனோகணேஷன் மெத்துமா கால்தபிய யோஜனாவ,
அதோ சபாபத்துமணி மூலியமா மகி யோஜனாவ இங்கிலீஷ் பாஷாவின் கேம் பஸ்ஸே வாங்க.
ஆர்டர் பிளீஸ், ஆனரபிள் பிரேமநாதன் அத்தட்டு தச்சியா நோனி.
Chairman, current economic crisis is affecting the plantation worker residence in our country. It is proportionately more than others. The impact of the economic crisis on this segment had been predicted and intervention sought, but the situation continues to be precarious as per the findings in the reports of following 4 international organizations. 1. Special report of the UN Food and Food Agriculture Organization and World Food Program Crop and Food Security Assessment on Sri Lanka. 2. Sri Lanka Food Security Monitoring Mission of the United Nations World Food Program. 3. Economic Survey Report of Sri Lanka Red Cross and International Red Cross. 4. Report of the UN Special Rapporteur of Modern Forms of Slavery, Mr. Tomoyo Obakata, submitted to the United Nations Human Rights Council. Estate sector households record the highest level of food insecurity in the country at 51%, while the urban sector is at 43% and rural sector at 34%. Existing government social safety mechanisms do not adequately cover the plantations sector, leaving them at the mercy of private companies, that means the RPC companies. This has not worked in the past and will not work now. சர்க்கியூலர் நம்பர் டிஎஸ்டி ஸ்ட்ரோக் ஹெச்ஓ ஸ்ட்ரோக் 14 ஸ்ட்ரோக் எஸ்எஸ் ஸ்ட்ரோக் நோட் 5 ஸ்ட்ரோக் நோட் 1 ஸ்ட்ரோக் நோட் 4 ஸ்ட்ரோக் 2022 டேட்டட் 17/10/22 ஆஃப் சமுத்தி டிபார்ட்மெண்ட் கால்ஸ் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் ஃப்ரம் தி அண்டிசிபேட்டட் பெனிஃபிஷரிஸ் ஃபார் த பீரியட்ஸ் ஆஃப் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வித் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அசிஸ்டன்ஸ் தி சர்க்குலர் இன் சிங்கிள் லாங்குவேஜ் ஹேஸ் நாட் ரீச் த மோஸ்ட் வல்னரபிள் மோஸ்ட் மார்ஜினலைஸ்ட் பிளானடரி செக்டர் ஐ ப்ரப்போஸ் த ஹவுஸ் பே ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு த most vulnerable segment of the Sri Lankan community, the government to seek the support of our international development partners. They are UN organizations, the governments of India, Britain, USA, EU, Japan, Canada and Australia to implement social safety affirmative action program in respect of the alarming food insecurity situation in the planetary sector. Sabhapathumani, அவதாரணம் கேட்ட கமிட்டி மட்ட முகத மீ ரட்டையாத சாபேக்ஷ பலன கொட்ட இத்தாம அடுத்து வேளா இத்தாம அமர் வெடிச்ச கண்ட மகிழ்த்தமை ஒதுக்கரை கம்கர் ஜனதாவை தேங் அது கண்டு தீரும் அப்படி மேக்கு அப்பிக்கு அண்ணனே அப்படி தண்ணுவா அப்பிக்கு அண்ணனே மிக்கி அண்ணன் ஜாத்தியந்திர சமாஜாத்திரா நம்கரா சமாஜ கீரும் ஜாதிங்க சமாஜ சன்விதானே அத்தரக் மீ சம்பந்தவ தென் லோகட்ட எலிக்கரில் தீனுமா அதே தீன துவாலகட்ட கண்ணாடியா கொண்டு பலன் காட்ட தண்ணு வாய்க்க நம்ம தென் அப்படி அப்படி படாத ஜாதி அந்த கீழே தீனுமா தென் கண்டோன கேண்ட கமித்தி மீ சம்ம மீ சம்ம மீ சம்பந்த ஆண்டு அவதான கேண்ட கமித்தி முகத வெடி இக்மனே கண்டனத்து ஒண்டனத்துவ பதுக்காரே மரண சிதுவன் சிதுவன் சிதுவை இதுவன் சிதுவன் எப்பாக்கில அவன் பிரார்த்தனா கரணுமா அபராதிகள் சாக்சாவாக்
ஜனதாவட்ட வக நொகன அரை இடம் டிக்க நிக்காங்க தீனட்டுக்கு தெண்ட எகல வகாகரகன ஜீவத்தை கரண்டோ நினைச்சா முக்கியன கமதி சமூர்த்தி கணங்கத கவர் சமூர்த்தி பார்த்து கணங்கம் ஒரு பொரு கணங்கதாகன சமூர்த்தி லைஸ்ட் நம்தானத்துவ விளக்காக சிட்டினவான் வரதி ஜப்பான் கனடா ஆஸ்திரேலியா
உதயகுமார்
கௌரவ மனோகணேசன் அவர்களால் கொண்டுவரப்பட்ட உள்ள சபை ஒத்திவளை பிரேரணையை நான் வழிமொழிகிறேன். சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று நாட்டிலே ஏழை பணக்காரர் என்ற தராதரம் இல்லாமல் அனைத்து மக்களையும் பாதித்துள்ள பொருளாதார பிரச்சனை தொடர்பிலும் விசேடமாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக தீர்ந்து கொண்டிருக்கும் மலைய பெருந்தோட்ட மக்களின் பொருளாதார பிரச்சனை தொடர்பிலும் இந்த உயரிய சபையிலே ஒரு பிரேரணையாக முன்வைத்துள்ள கௌரவ மனோ கணேசன் அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். தற்போது இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி குறித்து உலக அளவிலே பரவலாக பேசப்படுகிறது. இதுதான் இந்த உலகிலே மிகவும் பேச்சு பொருளாக கிடைக்கிறது. ஆனால் மலை மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் இதுவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படவில்லை. ஆனால் தற்போது ஐக்கிய நாடுகள் சபையிலே மலையக பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனை அவர்களின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இலங்கையை பொறுத்தவரையிலே மிகவும் அதிக அளவு உழைத்து மிகவும் குறைந்த அளவு சம்பளம் பெறுவார்கள் பெருந்தோட்ட மலைய மக்கள் ஆகும். குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கலில் தொடங்கி மற்றும் கொரோனா வைரஸ் மற்றும் நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் பணவீக்கம் வாழ்க்கை செலவு அதிகரிப்பு விலைவாசி உயர்வு போன்ற காரணங்களால் மலைய பெருந்தோட்ட மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு அவங்களது வாழ்வாதாரத்தில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிலையிலே வருமானம் குறைவு என்ற காரணத்தால் அவர்களது கல்வி, சுகாதாரம், போஷாக்கு, தொழில்துறை, தொழில்நுட்பத்துறை போன்ற பாரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நீண்ட காலமாக இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. பல்வேறு இருத்தரிப்புக்கு மத்தியிலே இறுதியாக நீதிமன்றத்தின் உத்தரவின்படி அவர்கள் சம்பளம் அதிகரிக்கப்பட்டதாக கூறப்பட்டது. ஆனால் இதுவரை அவர்களுக்கான சம்பளம் முழுமையாக அதிகரிக்கப்படவில்லை. அந்த சம்பள விடயத்திலும் அவர்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். ஆகவே தற்போது நாட்டில் உள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக, வாழ்க்கை செலவு அதிகரிப்பு காரணமாக, அது மட்டுமல்ல குறிப்பாக தேயிலையின் விலை உயர்வு போன்றவற்றின் அடிப்படையிலே இந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்பட வேண்டும். அதன் மூலம் தான் அவர்கள் எதிர்நோக்கிலுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு ஓரளவாவது ஒரு தீர்வை நாங்கள் பெற்றுக் கொடுக்க முடியும் என்று கூறிக்கொள்வதோடு, மேலும் அது மாத்திரமின்றி பெருந்தோட்ட பகுதிகளிலே பெருந்தோட்டம் அல்லாத அந்த பகுதிகளை வாழும் உரிய தொழில் வாய்ப்பு இன்றி இருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் ஒரு வேலை திட்டம் முன்வைக்கப்பட வேண்டும் என்று இந்த அரசாங்கத்தின் கோரிக்கை முன்வைக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் தற்போது அரசாங்கம் வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு நிவாரண திட்டம் ஒன்றை முன்வைக்க உள்ளதாக ஒரு திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. அதிலே பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அதிகம் உள்வாங்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இதற்கு முன்பே அரசாங்கம் முன்னெடுத்த அனைத்து நிவாரண திட்டங்களிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் புறந்தள்ளப்பட்டார்கள். குறிப்பாக அவர் தோட்டங்களிலே வேலை செய்கிற என்ற காரணத்தை காட்டி அவர்கள் பாரபட்சம் காட்டப்பட்டு இது வலிமையாக இருந்து வருகிறது. குறிப்பாக சமூர்த்தி கொடுப்பனவாக இருக்கலாம், அல்லது கடந்த காலங்களிலே கொரோனா நிவாரண கொடுப்பனவாக இருக்கலாம், அதிலே தோட்டத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் வேலை செய்யாதவர்கள் என்று பாரபட்சம் காட்டி பிரிக்கப்பட்டது. அது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகும். தற்போது கூட நாட்டிலே சமூர்த்தி கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. இதிலே முழுமையாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு பாரபட்சம் காட்டப்படுகிறது. குறிப்பாக ஒரு விடயத்தை நான் கூற விரும்புகிறேன். குறிப்பாக கண்டி மாவட்டத்திலே 96,000 குடும்பங்களுக்கு சமூர்த்தி கொடுப்பனவு வழங்கப்படுகையிலே அதில் 7,600 பேர் மட்டுமே பெருந்தோட்ட மக்களாக காணப்படுகிறார்கள். அதே போல மதுரை மாவட்டத்திலே 75,000 குடும்பங்களுக்கு கொரோனா சமூர்த்தி கொடுப்பனவு வழங்கப்படுகையிலே அதிலே 10,000 குடும்பங்கள் மாத்திரமே பெருந்தோட்ட தொழிலாளர்கள். குறிப்பாக நுவரெலி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், நுவரெலி மாவட்டத்தில் பெருந்தோட்ட மக்கள் அதிகமாக வாழும் அந்த மாவட்டத்தில் கூட 53,000 குடும்பங்களுக்கு வழங்கப்படுகையிலே பெருந்தோட்ட தொழிலாக 16,000 குடும்பங்களுக்கு மட்டும்தான் வழங்கப்படுகிறது. இது ஒரு பாரபட்சமான ஒரு விடயம். ஏனென்றால் இந்த நாட்டிலே அதிகமாக சம்பாதித்து ஏற்கனவே போல குறைந்த அளவு வருமான பெறுவார்கள் தான். இந்த போஷாக்கின்மை, மந்த போஷனை, ஏழ்மை, வறுமை போன்ற அனைத்திலுமே மிக பின்தங்கி இருக்கிறார்கள். கல்வியில பின்தங்கி இருக்கிறார்கள். சுகாதார வசதிகள் குறைபாடு காணப்படுகிறது. போக்குவரத்து வசதிகள் இல்லை. குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள் வைத்தியசாலைக்கு செல்வதற்கு பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள். அதே போல சிறுவர்கள் பாடசாலைக்கு செல்வதற்கும் பல்வேறு கஷ்டங்களுக்கு எதிர்கொள்கிறார்கள். இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் போதும் இவர்களுக்கு தேவையான அந்த வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காவிட்டால் கூட அவர்கள் உரிமைகளை கூட கெடுக்காமல் அவர்கள் புறந்தள்ளப்பட்ட ஒரு பாரபட்சம் காட்டப்படுகிறது. ஆகவே அவர் எப்பொழுதுமே இரண்டாம் தர பிரஜைகளாக தான் பார்க்கப்படுகிறார். ஆகவே இனிமையாவது இவர்களை நாட்டின் ஒரு பிரஜைகளின் அடிப்படையில் சமமாக இவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்வதோடு, குறிப்பாக கடுமையான உணவு பாதுகாப்பின்மை அதிக அளவிலே பெருந்தோட்ட துறைகளில் இருப்பதாக உலக உணவு திட்டம் செப்டம்பர் 22 அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே இது ஒரு பாரதூரமான விடயம். நாட்டிலே பொருளாதார பிரச்சனை முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பெருந்தோட்ட துறை தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு உலக உணவு திட்டத்திலே தெளிவாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனை 2022 அக்டோபர் முதல் 2023 ஆண்டு பிப்ரவரி வரை மிகவும் கடுமையாக இருக்கும் என்று கூறப்பட்டது. Yes, I am finishing off. Just a few seconds. Yeah. கூறப்பட்ட ஆகவே உடனடியாக இந்த மலை மக்களுக்கான கோதுமை மா நிவாரணம், அரிசி நிவாரணம், உர நிவாரணம், மண்ணெண்ணெய் நிவாரணம் என்பதை வழங்க வேண்டியது அவசர தேவையாக இருக்கிறது. ஆகவே இதனை முறையாக நடைமுறைப்படுத்த மலைய மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விசேட ஆணைக்குழு அல்லது ஜனாதிபதி செயலணி அல்லது பாராளுமன்ற குழு அமைக்கப்பட வேண்டும் என்று உயரிய சபையிலே நான் பரிந்துரையாக முன்வைக்க முடியவில்லை. இதன் மூலமாவது இந்த பெருந்தோட்ட மக்களின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்பதை நம்பிக்கையோடு இந்த பிரேரணை சமர்ப்பித்த கௌரவ மனோ கணேசனுக்கு நன்றி கூறி இதனை இந்த அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
ஸ்துதி கரு மந்திரிதுமா. கரு ராதகிருஷ்ணன் மந்திரிதுமா.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களே, கௌரவ மனோகணேசன் அவர்கள் கொண்டுவரப்பட்ட இந்த பெருந்தோட்ட பகுதி வாழ்கின்ற மக்களுடைய அவல நிலை சம்பந்தமாக இன்று சற்று பேசுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. உண்மையாகவே நாங்கள் இந்த பாராளுமன்றம் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை இதை பேசிக்கொண்டேதான் இருக்கின்றோம். ஆனால் எந்த விதமான முடிவு தான் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மையான கதை. பெருந்தோட்ட மக்கள் இலங்கைக்கு வந்து கிட்டத்தட்ட 200 வருடங்கள் ஆகின்றன. ஆகவே இந்த 200 வருடங்களிலே இந்த மக்கள் படுகின்ற துன்பங்களை, துயரங்களை, இந்த நாட்டில் உள்ள அரசியலிலே பல மாற்றங்கள் வந்த பொழுதிலும் அதற்கான தீர்வு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. இந்த நாடு 1948 ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகும் இன்று 74 வருடங்களுக்கு பிறகும் இந்த மக்களுடைய வறுமை நிலை இன்றும் மோசமாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே இந்த மக்களுடைய துயரம் மாறி மாறி வந்த அரசாங்கங்களிலே எந்த விதமான நன்மையும் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. இன்று இந்த மக்களுடைய பிரச்சினை வீடுகள் இல்லை, இன்னும் லயன் காம்பராவிலே வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. காணிகள் பரிந்துரைக்கப்படவில்லை, காணி இல்லை. வாழ்க்கை தரம் மிக மோசமாக இருக்கின்றது. ஒரு கிட்டத்தட்ட 24-25 வீடுகள் ஒரு லயன் காம்பராவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. சுகாதாரம் அங்கு அறவே இல்லை. கல்வி வசதிகள் மிக மோசமான நிலையிலே இருக்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கின்றது. அவர்களுக்கு பொருளாதார வசதி எந்த விதமான வசதியும் இன்று இல்லை. இன்று நாள் முழுக்க உழைத்தாலும் கூட அவர்களுக்கு 1,000 ரூபாய் சம்பளத்தை மட்டும்தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆனால் இன்று மத்திய வங்கி என்ன சொல்லுகின்றது என்றால், 5 பேர் வாழ்கின்ற ஒரு குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் தேவை என்பதை சொல்லியிருக்கின்றது. ஆனால் இங்கு இவர்களுடைய வருமானம் கிட்டத்தட்ட 20-25,000 ரூபாய் தான் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டிலே ஒரு புறந்தள்ளப்பட்ட மக்களாக, மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒரு மக்களாக இருக்கின்ற சூழ்நிலையிலே தான் நாங்கள் அவதானிக்கின்றோம். அந்த வகையிலே இன்று மந்த போசன மிக அதிகமாக உள்ள ஒரு பிரதேசமாக நுவரெலியா மாவட்டம் கணிக்கப்படுகின்றது. காரணம் அந்த மக்களுடைய வாழ்க்கை தரம் மிக மோசமாக இருக்கின்ற காரணத்தினால்தான். இன்று நாங்கள் எந்த ஹை கமிஷன் எம்பசிக்கு போய் பேசினாலும் இந்த மக்களுடைய பிரச்சனை அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்களும் சொல்லுகின்றார்கள் இதை அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் என்று. உங்கள் அரசாங்கத்திலே இதற்கான போதுமான உந்து சக்தி இல்லாதன் காரணமாகத்தான் இது பின்தள்ளப்பட்டு வருகின்றது என்றதை சொல்லி வருகின்றார்கள். நான் நினைக்கின்றேன் இப்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் கௌரவ ரணில் விக்ரமசிங்கம் அவர்கள் பெருந்தோட்ட மக்களை பற்றி நன்கு அறிந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர். ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் அதிகமாக வாக்குகளை பெற்றுக் கொள்வதிலே திரு ரணில் விக்ரமசிங்கம் அவர்கள் பெருந்தோட்ட மக்களுக்கு மிக அக்கறையாக இருந்திருக்கின்றார். ஆகவே அந்த வகையிலே அவர் இன்று ஜனாதிபதியாக இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே, இன்று பொருளாதார வீழ்ச்சி கண்டிருக்கின்ற இந்த மத்தியிலே, அந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் அந்த மக்களுடைய நலன்களையும் மிக அவசியமாக கவனிக்க வேண்டும். இதற்காக ஒரு ஜனாதிபதி செயலணியை உண்டாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. இன்று என்ஜிஓஸ், பல என்ஜிஓஸ், அதாவது அரச சார்பற்ற நிறுவனங்கள் பல இந்த நாட்டிலே இன்று இதற்காக செயல்படுகின்றது. அதில் ஏதாவது ஒரு செயல்பாடு, 10 வருட திட்டத்தை கனடியன் மூலமாக, யூரோப்பியன் யூனியன் மூலமாக 10 வருட திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். ஆனால் அது மங்கள சமரவீர அவர்கள் இந்த நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்த பொழுது அதை அபிவிருத்தி செய்வதற்கான நடவடிக்கை எடுத்தோம். ஆனால் அதை செய்தால் கூட பல அரசாங்கங்கள் உதவுவதற்கு இன்று தயாராக இருக்கின்றது. ஆகவே அதை நீங்கள் செய்வதற்கான முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அதாவது ஒரு குடும்பத்திலே 5 பிள்ளைகள் இருந்தால் ஒரு பிள்ளை மட்டும் மிகவும் மோசமாக நிலையிலே இருப்பது அந்த குடும்பத்திற்கு நல்லதல்ல. அதே போலதான் இலங்கையிலே இன்று 4-5 சமுதாயங்கள் இருக்கின்றன. சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள், முஸ்லீம் மக்கள் இருக்கின்றார்கள், வடகிழக்கு மக்கள் இருக்கின்றார்கள், பெருந்தோட்ட மக்கள் இருக்கின்றார்கள். இன்று வீடுகள் கூட நல்லாக இருக்கின்றார்கள். ஆனால் பெருந்தோட்ட மக்கள் அதைவிட மோசமான ஒரு சூழ்நிலையிலே வாழ்வதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. திரு கௌரவ அமைச்சர் பாலசூரிய அவர்களை, நீங்கள் உங்களால் முடியும் வெளிநாடுகளுடன் தொடர்பு கொண்டு இந்த மக்களுடைய அபிவிருத்தியை செய்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி செய்து கொடுக்கப்படுவதற்கான சந்தர்ப்பத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் இன்று கேட்டுக்கொள்கின்றேன். நாளைக்கின்ற சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க அவர்கள் அரசாங்கத்திலே தான் முதலாக நினைக்கின்ற கௌரவ சுசில் பிரேமசந்த் அவர்களுக்கு தெரியும், முதலாக பெருந்தோட்ட மக்களுக்குன்னு ஒரு அமைச்சு உருவாக்கப்பட்டது. அந்த அமைச்சு மூலமாகத்தான் பல அபிவிருத்தி வேலைகளை செய்வதற்கான வசதிகள் அந்த நேரத்திலே செய்து கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த அமைச்சு இன்று கழுதை தேய்ந்து கட்டரும்பானது போல அது ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. இன்று ஒரு அமைச்சு கூட அதிலே இல்லை. இந்த இலங்கை அரசாங்கத்திலே பெருந்தோட்ட மக்களுடைய நலன்களை கவனிப்பதற்காக PHDP என்று ஒரு நிறுவனம் இருக்கின்றது. அது எந்த விதமான விஷயங்களையும் செய்வதில்லை. மக்களிடம், அந்த பெருந்தோட்ட கம்பெனிகளிடமிருந்து காசை வாங்கி அவர்கள் தங்கள் வேலைகளை செய்கிறார்களே தவிர அந்த பெருந்தோட்ட மக்களுக்கு செய்கின்ற வேலை எதுவுமே செய்வதில்லை என்பதுதான் நிச்சயமாக உறுதியாக இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி அவர்களும் இந்த நாட்டினுடைய இன்றைய அரசாங்கங்களும் சேர்ந்து இதற்கான ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும். அதற்கு பெருந்தோட்ட, அதாவது ஏனைய அரசாங்கம், சர்வதேச அரசாங்கத்தினுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு, உலக வங்கியினுடைய அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வசதிகளை பெற்றுக்கொண்டு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்று அந்த பகுதியிலே போக்குவரத்து மிக மோசமாக இருக்கின்றது. அவர்களுடைய சுகாதார வசதி மிக மோசமாக இருக்கின்றது. நான் இருக்கின்றேன், கௌரவ சுசில் பிரேமசந்த் அவர்களுக்கு தெரியும், பாசல் வேலை தேங்கமா கட்டயத்து கரணவாக்கில் அப்படி தண்ணுவா வெடிய பாசல் வேலை ஆவே கோமது ஏமினிசுங்கே தரித்திரத்தாவே வேலை நிசாத்தமா ஏக்க ஆவே ஏக்க நிசா உபத்துமான்லா கல்பனா கரலா மேகண்ட விசுந்துமாக்க ஆண்டுவன மேக்க எம்மதாம கதா கரலா நிக்காங் கொலேவான் நெத்துவ அப்படி மிஸ்ர விசுந்துமாக்க ஆண்டுவன அப்படி சம்பூர்ண சாயக்கு தென்னா மிக கோமத அப்படி கரண்டுவன ஏகண்ட விசுந்துமா ஓயலா தெண்ட அப்படி தரணும் உங்கள்ட்ட உதவா ஏக்க நிசா அப்படி மீட்ட வெளியே கதா கரண்ட பலாபுரத்து வேண்டுன மமனி அண்ட வேணுவா ஸ்தூதி
சுதிகர் மந்திசுமா கருவமா
Thank you, Honorable Presiding Member. At the outset, I want to thank the Honorable Member for bringing this adjournment motion. But also, may I say, Honorable Presiding Member, that the Honorable Member has taken a somewhat of a racial tone to this. And I'm surprised by his attitude. And let me assure you, that I completely agree with you that I understand that the people in the estate sector are suffering, but it's not only the people in the estate sector which are suffering. Other people, low income people, are also suffering. And at this junction, to take a racial tone towards
I can say that. I can say that. People are suffering, but not in the estate sector.
most suffering people, marginalized people. Yeah. It has been identified by the interested organizations.
But you did try to insinuate that, you know, honorable member, that the government is deliberately targeting the estate sector, and I want to refute that the allegation. That's all I'm saying.
But
okay, that might be, but you know very well, before this crisis took place, okay, the estate sector workers were also given samruddhi. Okay, and now has there been a decrease in the numbers? Is something which you have to spell out. Okay. Okay. No. Yes. And the second point is, I'm not sure why you want the foreign minister to answer this question, because the food security doesn't come under the foreign ministry. But just a suggestion: when I was also the minister under Samruddhi, we wanted to introduce a multidimensional poverty index, and I certainly think that if we introduce such scheme, a multidimensional poverty index, I think that the allegations of racism and all those things can be dropped. At this juncture, this is not what we want to hear. We all need to work together in order to sort this problem out. Okay. Either way, I will reply on behalf of whatever the ministry. The Estate Housing Division under the Ministry of Urban Development and Housing has already submitted a concept paper for the approval of the National Planning Department for creating food security for the estate people. The proposal will be submitted to the World Food Program. According to the information received from the Department of Samruddhi Development, Samruddhi subsidiaries and other subsidiaries were given for the months of May, June and July using the funds provided by the World Bank. Treasury funds were used to provide Samruddhi benefits and other regular allowances for the month of August. Arrangements have been made to provide Samruddhi subsidiaries and other subsidiaries for the period from September to November using the financial allocations of Asian Development Bank. The circular on food security and livelihood provisions, emergency assistance project, number DSD/HO/14/SS05/01/04/2022, dated 17/10/2022, has been published in Tamil language in the official website of the Department of Samruddhi. The said circular has been sent to all district Samruddhi directors through WhatsApp so as to inform all beneficiaries.
Let me finish my right to reply.
Okay. Now that's why I said, honourable member. Now Samruddhi doesn't come under the foreign ministry. Okay. So I am answering. Okay. So I think the best thing is I will take it up with my minister and the president also, and I'm sure you can put your inputs also, and then we can work out some scheme. Yeah, but I don't think we really need to take a racial. I don't think we need to really take a racial undertone to this. Also, the United Nations Special Rapporteur on Contemporary Forms of Slavery, Mr. Tomoya Obakata, visited Sri Lanka from 26 September to 3 December 2021. It is recalled that as a part of government's continuing engagement with the UN system, Sri Lanka has extended a standing invitation to all the thematic special procedure mandate holders. Sri Lanka has received 11 special procedure mandate holders during the past 6 years since 2015. In the report of the special rapporteur, has referred to the living conditions of workers, especially housing. In the government of Sri Lanka report, while stating that the government of Sri Lanka has taken a number of steps to upgrade the living conditions of employees, such as the construction of a single standing houses, it was acknowledged that the government of Sri Lanka is cognizant of and is enduring to resolve the remaining challenges of the employees. with regard to the with regard to support and assistance for Sri Lanka from UN, the ministry is in constant engagement with the UN resident coordinator, coordinator's office in Colombo, as well as related agencies. In early June 2022, in response to a request of the government of Sri Lanka, the United Nations launched the Humanitarian Needs and Priorities Plan in Sri Lanka, calling for $47 million to provide assistance to 1,700,000 people for 4 months from June to September 2022. The UNRC office is coordinating assistance from the donor community in line with this UN initiative. Among the objectives of the HNPP is the provision for food assistance, targeted nutrition services, and provisions of immediate agricultural support that allows the resumption of basic productive activities for the maintenance of livelihood and food and nutrition security. In addition, in August this year, the UN Sustainable Development Cooperation Framework was signed. This framework was finalized in partnership with the Government of Sri Lanka, represents a commitment of support at a time of severe economic challenges, and will guide the work of the UN system in Sri Lanka through 2027. The framework is flexible and adaptive, that allows for regular adjustments and joint work plans through which UN contributions are operationalized in line with evolving national priorities. So this is as far as the foreign ministry is concerned, but I rest assured that I will also talk to the Minister of Samurdhi. Oh, okay, okay. So, but rest assured, it doesn't come under the foreign minister. But I will also talk to the Minister of Samurdhi, and he will have one-on-one with you and see what can be done in order to uplift the conditions of the estate sectors. I beg your pardon, estate sector personnel. But I also will appeal to you, you know, at this juncture, the country is going through a tremendous hardship. So this is not the time to bring, you know, racial issues and all those things into the forefront. Let's all work together and let's try to uplift the people of this country. Thank you.
Suthi Garu Matsutuma, Palvintua Navata, Etadin Adidas Visideke, October, Visikordina, Pavaru Namathir Raswi.